வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-908-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-908-12-12.
அன்பானவர்களே, உங்களை சுற்றி இந்த உலகத்திலே பல காரியங்கள் கவர்ந்து இழுக்கும் இந்த நேரத்திலேயும் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்கள் இருதயத்தின் நல்ல வாஞ்சைகளை நிறைவேற்றுவாராக. இன்று நாம் 1 யோவான் 3:11 சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. இந்த நிருபத்திலே யோவான் அடிக்கடி ஆதி முதல் என்று சொல்கிறார். இவர் ஆதி முதல் என்று இங்கே குறிப்பிடுவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனு உரு எடுத்த அந்த ஆதி முதலை கூறுகிறார். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. இதை குறித்து இயேசு கிறிஸ்து கூறியதை யோவான் 13:35 வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த அன்புதான் ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் என்பதின் அடையாளம். இந்த அன்பை குறித்த சத்தியத்தை எல்லா சீடர்களுமே பேசியிருக்கிறார்கள். ஆதி முதல் நாம் கேள்விப்பட்ட காரியம் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது. அருமையானவர்களே, இன்றைக்கும் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் கொள்ள வேண்டிய அன்பிலே எவ்வளவு குறைவாய் காணப்படுகிறார்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். உண்மையாக நீங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் சக விசுவாசிகளை நீங்கள் நேசிக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் வித்தியாசமான பழக்க வழக்கங்களை உடையவர்களாய் இருக்கலாம். நீங்கள் விரும்பும் உணவையோ நீங்கள் விரும்பும் நிறத்தையோ அவர்கள் விரும்பாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர்களை நேசிக்க வேண்டியது உங்கள் கடமை. 1 யோவான் 3:12 வாருங்கள். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தந்தானே. காயினும் ஆபேலும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அநேக காரியங்களிலே இருவரும் ஒன்று போலதான் இருந்தார்கள். ஆனாலும் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்துவிட்டான். ஏன்? அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளதுமாயிருந்ததை அவன் கண்டான். காயினுடைய பிரச்சனை என்ன? பொறாமை. அதுதான் காயினுடைய பாவம். பொறாமை என்ற ஒரு பிரச்சனை மட்டும் காயினுடைய பாவம் என்று சொல்ல முடியாது. பொறாமை இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான சந்தேக குணமும் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு மனிதன் தன் மனைவி மேலேயே பொறாமையான எண்ணம் கொள்ளலாம். ஒருவேளை அவன் தன் மனைவியை நேசிக்கலாம். இருந்தாலும் அவள் தனக்கு உண்மையோடு இல்லையோ என்ற ஒரு சந்தேகத்தோடு அவன் நேசித்துக் கொண்டிருப்பான். எனவே இங்கே காயினுக்கு இருந்த பிரச்சனை பொறாமையோடு கலந்த ஒரு பகை என்று சொல்லலாம். தனது சகோதரனை குறித்து காயின் பகைமை உள்ளம் கொண்டான். இது தனது சொந்த சகோதரனை கொலை செய்ய அவனை தூண்டியது. பகைமை உணர்வானது மனிதனுடைய இருதயத்திலே இருக்கிறது. இந்த பகையை குறித்து ஒருவர் சொல்லும்பொழுது உலகத்திலே அழிக்கும் தன்மை உள்ள சக்தி எதுவென்றால் அது பகையும் பொறாமையும் என்று சொல்லியிருக்கிறார். பகைக்கான ஒரு விளக்கத்தை சொல்கிறேன், கவனியுங்கள். மற்றும் ஒருவர் சிறந்து விளங்கும் பொழுது, பிரகாசமான எதிர்காலம் இருக்கும் பொழுது, அதை பார்க்கிறவருடைய உள்ளத்திலே எழும்புகிற அமைதி இல்லாத நிலைமை, இது ஒரு வகையான பகையோடும் அந்த மனிதனுக்கு சமமாக வர வேண்டும் என்ற ஆசையுடனும் வருகிறது. இதுதான் காயின். ஆம் பிரியமானவர்களே, பொறாமையோடு பகையோடு இருப்பது என்றால் ஒருவர் தான் எதில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அதிலே தன்னை விட மற்றும் ஒருவர் சிறந்து விளங்கும் போது உண்டாகும் எண்ணமாயிருக்கிறது. இந்த பொறாமை பகையை குறித்து நினைக்கும் பொழுது ஒரு காரியத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணானவள் ஒரு ஆணுடைய வாழ்க்கையிலே காணப்படும் தைரியத்தை குறித்து பொறாமைப்படுகிறதில்லை. அதுபோல எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணிடத்திலே காணப்படும் அழகை குறித்து பொறாமைப்படுகிறதில்லை. எதை குறித்து பொறாமையான எண்ணம் நமக்கு வருகிறது என்றால், எந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளாமல் மற்றும் ஒருவர், நமக்கு இணையான ஒருவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்டாகும் எண்ணம்தான் பொறாமை. பிரியமானவர்களே, இன்று திருச்சபைகளிலேயும் ஆண்டவருடைய நாமும் அதிகமாய் மகிமைப்படாமல் போவதற்கு மிக முக்கியமான காரணம் விசுவாசிகள் ஒருவர் மேல் ஒருவர் கொள்ளும் பொறாமை. இதுதான் சுவிசேஷ ஊழியங்களுக்கு தடையாக இருக்கும் தடைக்கல். தனிப்பாடல் பாடுகிறவர்கள் தனிப்பாடல் பாடும் மற்றவரை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள். ஒரு ஊழியர் மற்றொரு ஊழியரை குறித்து பொறாமை கொள்கிறார். ஒருவரை குறித்து ஒருவர் குறைவாக தாழ்வாக எண்ணுவதற்கு காரணம் பொறாமைதான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இது மிகவும் கேவலமான ஒரு வாழ்க்கை. காயின் ஆபேலை கொள்வதற்கான காரணமும் இந்த பொறாமைதான். ஒரு ஆசிரியருக்கு மற்றொரு ஆசிரியர் மேல் பொறாமை வருகிறது. அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்யும் ஒருவருக்கு அதே துறையில் இருக்கும் மற்றொருவர் மேல் பொறாமை எழும்புகிறது. இந்த எண்ணத்தை எப்படி மேற்கொள்வது? உங்களுடைய உள்ளத்திலே யாரை குறித்து பொறாமையான எண்ணம் உருவாகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல பழகுங்கள். முதலாவது, ஒருவேளை உதட்டளவாக அந்த ஸ்தோத்திரம் வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து சொல்லும் பொழுது, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை விட மற்றொருவர் சிறப்பான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக மாறிவிடுவீர்கள். 1 யோவான் 3:13 பாருங்கள். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். அருமையானவர்களே, உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாத நேரங்களிலே ஏதோ வினோதமான காரியம் நடைபெறுகிறது என்று நீங்கள் எண்ண வேண்டாம். ஏனென்றால் இந்த உலகமானது உங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் யோவான் 15:18-19 கூறினார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் 15:18-19. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்திலிருக்கும் அநேகருக்கு இது ஒரு பிரச்சனையாயிருக்கிறது. போதகர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்பொழுது இவ்வாறு கூறினார். அதாவது, அவரை பார்த்து யாராவது ஒருவர், இந்த திருச்சபையிலே நீங்கள் ஊழியக்காரராக இருக்கும் பொழுது நீங்கள் மிகவும் பெயர் பிரஸ்தாபம் உள்ளவராய் இருந்தீர்கள் என்று சொல்வதை அவர் விரும்புகிறதில்லை. ஏனென்று சொன்னால், அந்த திருச்சபையிலும் ஒரு கூட்ட மக்கள் இவர் பிரசித்தி பெற்றவராய் இருப்பதை குறித்து வேதனைப்படுகிறவர்களாய் துக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே நான் பெயர் பெற்றவனாய் இருக்க விரும்புகிறதில்லை. ஏனென்றால் அந்த கூட்டத்திற்கு இயேசுவானவரும் பெயர் பெற்றவராய் இல்லை. பிரியமானவர்களே, சில நிகழ்ச்சிகளை பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வசனத்தை சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கப் பெற்றிருந்தாலும் சில ஊழியர்கள் மனிதர்களை புகழ்ந்து பேசியும் சக விசுவாசிகளுக்கு உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பேசியுமே முடித்து விடுகிறார்கள். அதற்காக அவர்கள் பாராட்டையும் பெறுவார்கள். அருமையானவர்களே, இயேசுவுக்கு பெயரும் புகழும் கொடுக்காத ஒரு கூட்டத்திலே இந்த ஊழியர் பெயர் பெற்று விளங்குவது பரலோகத்தில் எவ்வளவு துக்கம் உண்டாயிருக்குமோ தெரியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகள் உலகம் அவர்களை வெறுப்பதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே சிலுவைக்கு எதிர்ப்பு உண்டு. ஆனால் நமது தவறான வாழ்க்கையினாலே மேலும் மேலும் அந்த பகையை அதிகரிக்க செய்கிறவர்களா இல்லாமல் நமது சாட்சியுள்ள வாழ்க்கையினாலே எல்லாரும் சிலுவையை நேசிக்க உதவி செய்ய வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் முரண்பாடான காரியங்களில் ஈடுபடாமல் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ்வதற்காக பகைக்கப்படுவார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதனாலே அல்ல, அவர்கள் தீமை செய்யாமல் இருப்பதற்காக பகைக்கப்படுவார்கள். பெரியமானவர்களே, உலகம் கிறிஸ்துவை பகைத்ததின் நோக்கமும் இதுதான். இன்று கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை பகைப்பதின் நோக்கமும் இதுதான். 1 யோவான் 3:14 பார்ப்போம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். யோவான் இங்கே என்ன சொல்கிறார்? மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா என்பதை அறிந்தவர்களா இருக்க முடியும். நாம் ஆண்டுடைய பிள்ளைகளா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்வது தவறு. ஏனென்றால் தேவனுடைய வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். எப்படி இதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், நாம் சகோதரரிடத்திலே அன்பு கூறுகிறபடியால். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உண்மையாகவே உங்கள் சக விசுவாசிகளை குறித்த உண்மை அன்பு உங்களிடத்திலே இருக்கிறதா? அப்படியென்றால் நீங்களும் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறீர்கள். ஊழியர் ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். அவர் தனது ஊழியத்தின் நிமித்தமாக அந்த தேசத்தின் பல இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டியதிருக்கும். இவ்வாறு பயணம் செய்த நாட்களிலே ஒரு முறை அவருடைய மனைவியை அழைத்து செல்லவில்லை, தனியாகத்தான் சென்றிருந்தார். மிக அதிக தனிமையை உணரும் நேரமாய் அது இருந்தது. எனவே தங்கியிருந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று வேறு ஒரு உணவு விடுதியிலே சாப்பிடுவதற்காக உட்கார்ந்தார். என்ன உணவு வேண்டும் என்று சொன்ன பின்னர் உணவு வரும் வரை காத்திருக்கும் பொழுது அவருக்கு சற்று அப்பால் இருந்த மேஜையிலே உட்கார்ந்திருந்த ஒருவர் எழுந்து இவருடைய பக்கத்திலே வந்து, ஐயா நீங்களா? உங்களை நான் இங்கு எதிர்பார்க்கவில்லையே. உங்களிடத்தில் பேசுவதை குறித்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதுவரை நான் உங்களை சந்தித்ததே இல்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உங்களை நான் நேரடியாக பார்த்ததும் இல்லை. ஆனால் உங்கள் சத்தத்தை வானொலியிலே ஒழுங்காக கேட்கும் ஒருவர் நான். உங்கள் அருகிலே நான் உட்கார்லாமா என்று கேட்டவராக இந்த ஊழியர் இருந்த மேஜையிலே அமர்ந்தார். தொடர்ந்து சுமார் 45 நிமிடங்கள் ஒரு அருமையான ஐக்கிய நேரத்தை இருவரும் பெற்றார்கள். பிரியமானவர்களே, இது எப்படி உண்டானது? இந்த ஊழியர் ஒரு தேவனுடைய பிள்ளை, அதேபோல அவரை சந்தித்த அந்த விசுவாசியும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அந்த ஊரிலே அவர் ஊழியம் செய்யும்படியாய் வந்ததை குறித்து கூட அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அந்த சகோதரரும் தனது மனைவியோடு கூட வந்து கூட்டத்திலே பங்கு பெற்று அதற்கு பின்னரும் நல்ல ஐக்கிய நேரத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசிகளாய் இருக்கும்பொழுது முன்பின் பார்த்து பழகாதவர்களாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது உண்டாகும் அன்பும் ஐக்கியமும் சிறந்ததுதான். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியையும் தொடர்ச்சியாக கேட்கிற ஒரு சகோதரர் ஒரு நாள் இந்த நிகழ்ச்சிகள் அவருக்கு எவ்வளவு பிரயோஜனமாயிருக்கிறது என்பதை தெரிவிக்கும் வண்ணமாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள். அன்று தற்செயலாக என்னோடு பேசிய அவர் மற்றொரு நாளும் என்னோடு கூட பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. அடுத்த முறை அவர்கள் இருக்கும் திருச்சி பட்டணத்திற்கு வந்தால் என்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். சில மாதங்களுக்கு பின்பு ஒரு முறை நான் அங்கே சென்ற பின்பு அவர்களோடு தொடர்பு கொண்டேன். உண்மையாகவே அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை. ஆனால் நான் பஸ்ஸிலே சென்று அவர்கள் சொன்ன பேருந்து நிறுத்தத்திலே இறங்கிய பொழுது சில வினாடிகளிலே அவர்கள் என்னை இனம் கண்டுகொண்டார்கள். அன்போடு அழைத்துச் சென்றார்கள், உபசரித்தார்கள். கர்த்தரை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் சில நிமிடங்கள் நாங்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அந்த ஐக்கிய நேரம் உண்மையாகவே சிறந்த ஒரு ஐக்கிய நேரமாய் இருந்தது. நாங்கள் ஒருவரை ஒருவர் முன்பின் அறியாதவர்களாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரர்களாய் இருந்தபடியினாலே அந்த ஐக்கிய நேரம் ஒரு சிறந்த ஐக்கிய நேரமாய் இருந்தது. பிரியமானவர்களே, நாம் பார்க்காதவர்களையும் பார்த்து பழகும் பொழுது மட்டுமல்ல, நாம் இருக்கும் திருச்சபையிலேயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கே கூடும் பொழுதும் நம் ஐக்கிய நேரம் ஒரு இன்பமான நேரமாய் இருக்க வேண்டும். யூத ஜனங்கள் எருசலேம் பட்டணத்திற்கு பண்டிகைக்காக கடந்து வரும்பொழுது அந்த ஐக்கிய நேரத்தை குறித்தும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அன்பு இல்லை என்றால் எப்படி அங்கே இன்பம் வர முடியும்? பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் சகோதரரிடத்திலே அன்பு கூறுவீர்கள் என்றால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறீர்கள். இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே யோவான் என்று சொல்கிறார், சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளை குறித்து எந்த கரிசனையும் இல்லாதவர்கள் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நேயர் கூடுகையிலேயும் அநேக புதிய விசுவாசிகளை சந்தித்து அவர்களோடு ஐக்கியம் கொள்வது கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியான ஒரு காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். இதுதான் இரட்சிப்பின் நிச்சயம். இப்பொழுது ஒன்றியவான் 3:15 வசனத்தை பாருங்கள். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இதை நான் சொல்லவில்லை, யோவான் சொல்கிறார். மீண்டுமாக யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதையே நினைப்பூட்டுகிறார். பாருங்கள், மத்தேயு 5:21-22 வசனங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். மிகவும் கடுமையான வார்த்தைகளினாலே இங்கே ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு சொல்வது என்ன? உங்கள் உள்ளத்திலே உங்கள் சகோதரன் மேல் வெறுப்பு இருக்கும் என்றால் நீங்கள் ஒரு கொலைகாரர் என்று சொல்கிறார். பொறாமையும் பகையும் வெறுப்பை உண்டு பண்ணுகிறது. அப்படி வெறுப்பது கொலைக்கு சமம். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை கொலைகாரர்கள் இருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து சொல்லும் இந்த உண்மையின்படி பார்த்தால், சிறைச்சாலையிலே இருப்பதை விட அதிகமான கொலைகாரர்கள் வெளியேதான் இருக்கிறார்கள். இதை சிந்திக்கும் அதே வேளையிலே, உண்மையாகவே கொலை செய்தவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது என்று இந்த வேத பகுதி சொல்லவில்லை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாருடைய பாவங்களுக்கான தண்டனைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். மற்றொருவருடைய உயிரை பறித்துக் கொண்டவர்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்தார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது வெறுப்புள்ளவனாய் மாறமாட்டான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, இந்த வேத பகுதியிலே யோவான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இரண்டு விதமான தன்மைகளை கூறுகிறார். ஒன்று பழைய மனிதன், மற்றொன்று புதிய மனிதன். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகும் பொழுது உங்கள் பழைய சுபாவமானது உங்களை விட்டு போய்விடுகிறதில்லை. அதற்கு மாறாக இப்பொழுது இரண்டு தன்மைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறது, பழைய சுபாவம் மற்றும் புதிய சுபாவம். ஏற்கனவே நாம் பார்த்தது போல இந்த புதிய சுபாவமே தேவனை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழும். சாதாரண ஒரு நிலைமையில இருக்கிற மனிதன் கடவுளுக்கு பிரியமானவனாய் வாழ முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று ஏற்கனவே பார்த்தோம். எனவே நாம் விசுவாசிகளாய் இருந்தாலும் சில வேளைகளிலே ஜெபிக்க வேண்டும் என்பது போல இருக்கிறது, சில வேளைகளிலே ஜெபிக்க விருப்பு மற்றவர்களாய் காணப்படுகிறோம். இந்த எண்ணங்களை குறித்து பாடல் எழுதிய ஒருவர், ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போக வேண்டும் என்று சில வேளைகளிலே எண்ணுகிறேன், என்னை நேசித்த கடவுளை விட்டு செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்று தனது உள்ளத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் சரியில்லை என்று யோசித்து இந்த பாடலை மற்றும் ஒரு புஸ்தகத்திலே அச்சடிக்கும் பொழுது சிலர் மாற்றிவிட்டார்கள். எப்படி? உம்மை வழிபட வேண்டும் என்று நான் உணர்கிறேன் ஆண்டவரே, என்னை நேசித்த கடவுளுக்காக நான் பணி செய்ய விரும்புகிறேன் கர்த்தாவே என்று மாட்டிவிட்டார்கள். சகோதரனே, ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே எது உண்மையானது? கடவுளை விட்டு அலைய வேண்டும் என்ற எண்ணமா, அல்லது அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற எண்ணமா? பிரியமானவர்களே, இரண்டும் உண்மைதான். விசுவாசிகளுடைய மனதிலேயும் இந்த பழைய மனிதனும் புதிய மனிதனும் இருப்பதனாலேதான் உள்ளத்திலே போராட்டம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ என்னுடைய பிள்ளையாய் இருந்தால் என்னுடைய சுபாவத்தையே வெளிப்படுத்துவாய், உனக்கு நான் கொடுத்திருக்கிற அந்த புதிய சுபாவத்தையே எப்பொழுதும் நீ வெளிப்படுத்துவாய் என்று சொல்கிறார். இப்பொழுது 1 யோவான் 3:16 பாருங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். இந்த வசனத்திலே கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தைகளானது மிகவும் பழமையான வேத புத்தகங்களிலே காணப்படுகிறதில்லை. சத்தியத்தை தெளிவாக்குவதற்காக பின்னாலே அது சேர்க்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். ஆனால் அப்படி சேர்க்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த வார்த்தை இல்லாவிட்டாலுமே கிறிஸ்துவின் அன்பே நமது மாதிரியாயிருக்கிறது. தேவன் நேசித்தது போல நாமும் நேசிக்க வேண்டும். அவர் எப்படி நேசித்தார்? எனக்காகவும் உங்களுக்காகவும் தமது சொந்த ஜீவனை கொடுத்து நேசித்தார். சகோதரருக்காக நாமும் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களை குறித்து எனக்கு தெரியவில்லை, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நானும் இன்னும் வரவில்லை. உங்களுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்பது உங்களுக்கு தெரியுமா? நம்மில் எத்தனை பேர் மற்றொருவருக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம்? அந்த ஒரு நிலைமைக்கு நீங்களும் நானும் வரும் வரை நமது சகோதரர்களை நாம் நேசிக்கும் அளவு நேசிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இந்த அன்பானது எப்படி செயலிலே வெளிப்படுகிறது பாருங்கள். 1 யோவான் 3:17, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? யோவான் சொல்வது என்னவென்றால், அன்பு என்பது ஏதோ எண்ணத்தில் இருக்கும் ஒன்று அல்ல, செயல்களிலே வெளிப்படுத்தப்படுவது. யாக்கோபும் தனது நிருபத்திலே இப்படித்தான் கூறியிருக்கிறார். யாக்கோபு 2:15-16 பாருங்கள். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன என்று சொல்கிறார். தேவையுள்ள ஒரு சகோதரன் உங்களை தேடி வரும்பொழுது, சகோதரனே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று மட்டும் சொன்னால் போதுமா? இந்த உலகத்திலே மிக பரிதாபமான காரியம் என்னவென்றால், உலக பிரகாரமாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாக விசுவாசிகளாக கர்த்தருடைய பாதத்திலே கூடி வந்தாலும் கர்த்தருடைய பணிக்காக உற்சாகமாக கொடுக்கவில்லை என்றால் அது பரிதாபமான ஒரு நிலைமைதான். குடும்ப சூழ்நிலையிலே அன்பை குறித்து நீங்கள் பேசலாம். அன்பானது முன்னறையிலோ படுக்கையறையிலோ அல்ல, சமையல் அறையிலே செய்யப்படுகிறது. அதிகாலையிலே 5 மணிக்கு எழுந்து வேலைக்கு போகிற ஒரு மனிதன் அதை குறித்து சொல்லும்பொழுது, எனக்கு ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் உண்டு, அவர்களை போஷிப்பதற்காக நான் வேலைக்கு போகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் யாராவது உங்களை பார்த்து, எனது மனைவி பிள்ளைகளை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, அவர்களுக்காக நான் ஏன் இப்படி வேலைக்கு போய் சாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நான் எனது மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறேன் என்று சொல்வீர்கள். அதைப்போலத்தான் ஒரு மனைவியின் அன்பும் செயல்படும் அன்பாயிருக்கிறது. குடும்பத்திலே அந்த அன்பை நாம் பார்க்கிறோம். ஆனால் திருச்சபையிலே விசுவாசிகளிடையே அந்த அன்பு காணப்படுகிறதா? விசுவாசிகளிடையே இப்படிப்பட்ட அன்பிலே நாம் செயல்பட வேண்டும். ஒருவருக்காய் ஒருவர் செயல்பட வேண்டும். அப்படி செய்யப்படாத வரை மாய்மாலக்காரர்களாய் இருக்கிறோம். வார்த்தையிலே அல்ல, செயல்களிலே அன்பு வெளிப்படுகிறது. அநேக வேளைகளிலே நமது கால்களுக்கு முன்னதாக நம்முடைய நாக்கு ஓடுகிறது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் ஓடுகிறது. இங்கே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் நமது அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, சக விசுவாசிகளை நாங்கள் எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்பதற்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த இடத்திலே இருந்தாலும் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கவும் நீர் எதிர்பார்க்கிற அளவு எங்களுடைய சகோதரர்களையோ சகோதரிகளையோ நேசிக்கவும் உம்முடைய தூய ஆவியினாலே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாரை குறித்த எரிச்சலாவது, பொறாமையாவது, கோபமாவது, பகையாவது, வெறுப்பாவது எங்கள் யாருடைய உள்ளத்திலேயும் இருக்கும் என்றால் அதை நீர் எங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்களை உண்மையாக மன்னித்து உண்மையாக அன்பு செலுத்தி செயலிலே எங்கள் அன்பை காட்ட நீரே துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
நேரிலே கடந்த வாரம் ஒலிபரப்பான வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு தங்கள் கருத்துக்களை நேரடியாகவோ மிஸ்கால் மூலமாகவோ தெரியப்படுத்தியதில் அதிர்ஷ்டசாலியாக பரிசு பெறும் நேயர்கள் நாகர்கோவிலை சார்ந்த மிஸ்ஸஸ் சார்லட் கமலாபாய் மற்றும் ஆந்திர மாநிலத்தை சார்ந்த மிஸ்ஸஸ் கிறிஸ்டினால் பால்தாசர்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1.